ஓம் சாந்தி. மார்ச் 31, 2026 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உயர்ந்ததோர் அந்தஸ்தை அடைவதற்கு எப்பொழுதும் உண்மையான தந்தையோடு நேர்மையாக இருங்கள். நீங்கள் ஒரு தவறு செய்தால் தந்தையிடம் அதற்காக மன்னிப்பு கேளுங்கள். உங்கள் சொந்த மனதின் கட்டளைகளை பின்பற்றாதீர்கள். கேள்வி: விசேஷமாக நேசிக்கப்படுகின்ற எந்த குழந்தைகள் ஒருபொழுதும் மறைந்திருக்க முடியாது? பதில்: தெய்வீக குடும்பத்தை நேசிக்கின்ற சேவை செய்யும் குழந்தைகளும், இரவு பகலாக சேவை செய்வதில் அக்கறை கொண்டவர்களும், கீழ்ப்படிவானவர்களும், நம்பிக்கை உள்ளவர்களும், ஒருபொழுதுமே தமது சொந்த மனதின் கட்டளைகளை பின்பற்றாதவர்களும், நேர்மையான இதயம் உடையவர்களும், தந்தையிடம் உண்மையாக இருப்பவர்களும் ஒருபொழுதும் மறைந்திருக்கவே முடியாது. பாடல்: நீங்களே தாயும் நீங்களே தந்தையும். ஓம் சாந்தி. இந்த பாடல் எந்த உத்தரவாதத்தை அளிக்கிறது? குழந்தைகள் உத்தரவாதம் கொடுக்கிறார்கள், பாபா எனக்கு உங்களை தவிர வேறு எவரும் இல்லை. இது அத்தகைய உயர்ந்த இலக்காகும். அத்தகைய மேன்மையான தந்தையின் ஸ்ரீமத்தை பின்பற்றுகின்ற எவருமே நிச்சயமாக உயர்ந்ததோர் ஆஸ்தியை பெறுவார் என உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இலக்கு மிகவும் உயர்ந்தது என்பதை புத்தி உணர்கிறது. ஆகையாலேயே பல மில்லியன்களில் ஒரு கைப்பிடி அளவினர் ஆனவரே மாலையின் மணிகள் ஆகின்றார்கள். பாடப்பட்டுள்ளது நீங்களே தாயும் தந்தையும். ஆனால் மாயை அத்தனை சக்தி வாய்ந்தவள் என்பதனால் அந்த உத்தரவாதத்தை பலரால் பின்பற்ற முடிவதில்லை. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களையே கேட்கலாம், நான் உண்மையிலேயே தாய் தந்தைக்கு உரியவரா? தந்தை கூறுகின்றார், இல்லை, உங்களில் மிக சிலரே அவ்வாறானவர்கள். ஆகையாலேயே மாலையில் எத்தனை மணிகள் உள்ளன என்பதை உங்களால் பார்க்க முடியும். பல மில்லியன்களில் வெற்றி மாலையில் 8 பேரே உள்ளனர். சிலர் கூறுவது ஒன்றாகவும் செய்வது மற்றொன்றாகவும் இருக்கிறது. ஆகையாலேயே தந்தை கூறுகின்றார், இந்த அற்புதத்தை பாருங்கள். பாபா மிகவும் அன்புடன் விளங்கப்படுத்துகின்றார். ஆனால் வெகு சிலரே தகுதியானவர்கள், அதாவது மாலையின் மணிகள். குழந்தைகளுக்கு ஸ்ரீமத்தை பின்பற்றுவதற்கு அத்தகைய சக்தி இல்லாதிருக்கிறது. ஆகையாலேயே அவர்கள் நிச்சயமாக ராவணனின் கட்டளைகளையே பின்பற்றுகிறார்கள். அதனால் அவர்களால் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெற இயலாதிருக்கிறது. அரிதாக சிலரே மாலையில் மணிகளாகின்றார்கள். அத்தகைய விசேஷமாக நேசிக்கப்படுகின்ற குழந்தைகள் மறைந்திருக்க முடியாது. அவர்கள் பாபாவின் இதயத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். சேவை செய்வது பற்றிய அக்கறையை மாத்திரமே இரவு பகலாக அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். தெய்வீக குடும்பத்தில் அனைவரையும் அவர்கள் நேசிக்கிறார்கள். அவர்களது புத்திகள் வெளியில் எங்கும் இழுக்கப்படுவதில்லை. அந்த தெய்வீக குடும்பத்தின் மீது உங்களுக்கு அவ்வாறான அன்பு இருக்க வேண்டும். அறியாமை பாதையில் கூட குழந்தைகள் தமது தந்தையின் மீது அதிகளவு அன்பு வைத்திருப்பார்கள். சகோதர சகோதரிகளும் ஒருவர் மீது ஒருவர் அதிகளவு அன்பு வைத்திருப்பார்கள். இங்கோ சிலர் தந்தையோடு சிறிதளவு யோகம் கூட செய்வதில்லை. பலர் உத்தரவாதம் அளிக்கிறார்கள். பக்தி மார்க்கத்தில் இதை பாடவும் செய்கிறார்கள். குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது நேருக்கு நேர் தந்தையின் முன்னிலையில் இருக்கின்றீர்கள். இதை பற்றி சிந்தித்து பாருங்கள். பக்தி மார்க்கத்தில் மக்கள் எதை பாடினாலும் அவர்கள் மிகுந்த அன்புடன் கடவுளை நினைவு செய்கிறார்கள். இங்கு அவர்கள் அவரை நினைவு செய்வதில்லை. பாபாவிற்கு நீங்கள் உரியவர் ஆகும் பொழுது மாயை உங்களது எதிரி ஆகுவதுடன் புத்திகள் வெளியே இழுக்கப்படுகின்றன. ஆகையால் மாயை உங்களை மிக கடினமாக கீழே விழ வைத்து விடுகின்றாள். தாங்கள் செய்பவை தங்களை விட செய்யும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. தங்களது சொந்த கட்டளைகளை பின்பற்றுவதால் அவர்கள் தொடர்ந்தும் வீழ்கின்றார்கள். அவர்களுக்கு தாங்கள் என்ன செய்கின்றோம் என்பது தெரியவே தெரியாது. குழந்தைகளுக்கு பலவீனங்கள் இருக்கின்றன. அவர்கள் கூறுவது ஒன்று, ஆனால் செய்வது மற்றொன்று. அவ்வாறு இல்லாதுவிட்டால் அவர்களால் அத்தகையதோர் மேன்மையான ஆஸ்தியை தந்தையிடமிருந்து பெற முடியும். நீங்கள் தந்தையின் சேவையில் மிகவும் நேர்மையோடு உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். எவ்வாறாயினும் மாயை மிகவும் சக்தி வாய்ந்தவள். அதனால்தான் பல மில்லியன் மக்களில் ஒரு கைப்பிடி அளவினரே தந்தையை முழுமையாக இனம் காண்கிறார்கள். தந்தை கூறுகின்றார், ஒவ்வொரு சக்கரத்திலும் இதுவே நடைபெறுகிறது. அவர்கள் முற்றிலும் நம்பிக்கைக்கு உரியவர்களாகவும் கீழ்ப்படிவாகவும் இல்லாததால் அந்த அப்பாவிகளின் அந்தஸ்து அவ்வாறாகிவிடுகிறது. அவர்கள் கூறுகிறார்கள், பாபா, நான் ராஜயோகத்தை கற்று சாதாரண ஆணில் இருந்து நாராயணனாகவும் சாதாரண பெண்ணிலிருந்து லக்ஷ்மியாகவும் ஆகுவேன். நான் ராமராகவோ சீதையாகவோ ஆகப்போவதில்லை. அவர்கள் தங்கள் கைகளை கூட உயர்த்துகிறார்கள். எவ்வாறாயினும் அதற்கு ஏற்ற செயற்பாடும் தேவையாகும். எல்லையற்ற தந்தை உங்களுக்கு உங்களது ஆஸ்தியை கொடுக்கவே வந்திருக்கின்றார். நீங்கள் அவரது ஸ்ரீமத்தை பின்பற்ற வேண்டும். ஸ்ரீமத்தை பின்பற்றுவதில்லை என சத்தியம் செய்த பலரும் இருக்கிறார்கள். அவ்வாறானவர்கள் மறைந்திருக்க முடியாது. அது அவர்களது பாக்கியத்தில் இல்லாத போது முதலில் சரீர உணர்வினாலும் பின்னர் காமத்தாலும் தாக்கப்படுகிறார்கள். காமம் இல்லாது விட்டால் அங்கு கோபமோ அல்லது பேராசையோ உள்ளது. இந்த விகாரங்கள் அனைத்தும் உங்களது எதிரிகளாகும். பற்றும் அத்தகையதே. அது அனைத்து உண்மைகளையும் முற்றிலும் மறைத்துவிடும். பேராசையும் குறைவானதல்ல. இவை மிகவும் சக்தி வாய்ந்த எதிரிகளாகும். சில சதங்கள் மட்டுமே பெருமதியானவற்றை கூட அவர்கள் திருடுவார்கள். அதுவும் பேராசையே. திருட்டு பழக்கம் மிகவும் தீமையானது. நீங்கள் தொடர்ந்தும் பாவசேர்களை செய்து வருவீர்களாயின் உங்களின் மனசாட்சி உறுத்தும். எனவே என்ன அந்தஸ்தை நீங்கள் பெறுவீர்கள்? ஷிவ் பாபாவின் யஜ்யத்தினுள் வந்த பின்னர் எவ்வாறு உங்களால் அத்தகைய செயல்களை செய்ய முடியும்? மாயை அவர்களை பல பிழையான செயல்களை செய்ய வைக்கின்றார். அவர்களுக்கு எவ்வளவுதான் விளங்கப்படுத்தினாலும் அவர்களது பழக்கம் அற்றுப்போவதில்லை. சிலர் பெயரிலும் ரூபத்திலும் அகப்பட்டுக் கொள்கிறார்கள். ஷரீர உணர்விலேயே பெயரிலும் உருவத்திலும் அவர்கள் சிக்கிக் கொள்கிறார்கள். பாபாவிற்கு அனைத்து நிலையங்களை பற்றியும் அனைத்தும் தெரியும். பாபாவால் என்ன செய்ய முடியும்? அவர் விளங்கப்படுத்தவே வேண்டும். பல நிலையங்கள் உள்ளன. பாபாவுக்கு பல செய்திகள் கிடைப்பதனால் அவருக்கு அக்கறை உண்டு. ஆகையால் அவர் விளங்கப்படுத்த வேண்டியுள்ளது. மாயையும் குறைந்தவள் அல்ல. அவள் உங்களை பெருமளவு தொந்தரவு செய்கின்றாள். மிகவும் உயர்ந்த நிலையை அடைய விரும்பினால் பெரும் துன்பத்தை அனுபவிக்க நேரிடும் என மிக நல்ல குழந்தைகளுக்கு கூறப்படுகிறது. இங்கு துன்பத்திற்கான கேள்விக்கு இடமில்லை. முன்னைய கல்பத்திலும் இதுவே நடந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். கடவுளுக்கு உரியவர்கள் ஆன பின்னர் அவர்கள் மாயையின் பிடிக்குள் அகப்பட்டு ஏதோ ஒரு பாவ செயலை செய்கிறார்கள். ஆகையாலேயே தந்தை கூறுகின்றார், பல குழந்தைகள் பாபாவிற்கு சத்தியம் செய்கிறார்கள், நான் நிச்சயமாக உங்களது ஸ்ரீமத்தை பின்பற்றுவேன். எவ்வாறாயினும் அவர்கள் அதனை பின்பற்றுவதில்லை. அதனால்தான் மாலை எவ்வளவு சிறியதாக உள்ளது என்பதை பாருங்கள். மற்ற அனைவரும் பிரஜைகளே. இலக்கு மிகவும் உயர்ந்தது. இதற்கு இதயம் சுத்தமாக இருப்பது தேவையாகும். கூற்றொன்றும் உள்ளது. சந்தோஷம் இருக்கும் பொழுது இதயம் நடனமாடுகிறது. நீங்கள் தொடர்ந்தும் தந்தையுடன் நேர்மையாக இருந்தால் நீங்கள் நிச்சயமாக சத்தியுகத்தில் கிருஷ்ணருடன் நடனமாடுவீர்கள். கிருஷ்ணரின் சத்தியுகத்து நடனம் மிகவும் பிரபல்யமானது. அவர்கள் ராதை கிருஷ்ணருடைய ராஸ்லீலை நடனத்தை தெய்வீக செயல்களை காட்டுகிறார்கள். அவர்கள் பின்னர் ராமர் சீதையினது தெய்வீக செயற்பாடுகளான ராம லீலை நடனத்தை காட்டுகிறார்கள். எவ்வாறாயினும் ராதை கிருஷ்ணரது ராஸ் லீலா முதல் தரமானது. ஏனெனில் அவர்கள் இந்நேரத்தில் தந்தையோடு மிகவும் நேர்மையாக இருக்கிறார்கள். ஆகையால் அவர்கள் மிகவும் உயர்ந்த அந்தஸ்தை பெறுகிறார்கள். பல குழந்தைகள் தங்களின் கைகளை உயர்த்துகிறார்கள். எவ்வாறாயினும் மாயை எப்படிப்பட்டவள்? மாயையின் தீய ஆவிகளை விரட்ட வேண்டும் என்று நீங்கள் செய்த சத்தியத்தை நிறைவேற்ற வேண்டும். நீங்கள் சரீர உணர்வினர் ஆகிய பின்னர் மற்ற அனைத்து தீய ஆவிகளும் உங்களை பற்றி கொள்கின்றன. பாபா கூறுகின்றார், ஆத்ம உணர்வுடையவராகி தந்தையை நினைவு செய்யுங்கள். அதிலும் அதிகாலை நேரத்தில் அமர்ந்து பாபாவுடன் உரையாடுங்கள். பாபாவை புகழுங்கள். பக்தி மார்க்கத்தில் அவர்கள் பலரை நினைவு செய்தாலும் அவை எவற்றிலுமே எவரது உண்மையான புகழும் இல்லை. அவர்கள் கிருஷ்ணரை நினைவு செய்து அவரது புகழை பாடுவதுண்டு. அவர் வெண்ணையை திருடினார் எனவும் பெண்களை கடத்தினார் எனவும் அகாசுரன் பகாசுரன் போன்ற அசுரர்களை கொன்றதாகவும் இதை செய்தார் அதை செய்தார் என்றெல்லாம் கூறுகிறார்கள். அவர்கள் வேறு என்னவெல்லாம் கூறுகிறார்கள்? இவை யாவும் பொய்யானவை, அதில் ஓர் அவுன்ஸ் உண்மையும் இல்லை. அவ்வாறாயின் அவரால் எவ்வாறு பாதையை காண்பிக்க முடியும்? அவர்களுக்கு முக்தியை பற்றி எதுவுமே தெரியாது. இந்நேரத்தில் ராவண ராஜ்யம் முழு உலகிலும் நிலவுகிறது. அனைவரும் இந்நேரத்தில் தூய்மையற்று இருக்கிறார்கள். மனிதர்களுக்கு சீரழிவு என்ற வார்த்தையின் அர்த்தமே தெரியாது. சத்யுகத்தில் விகாரமற்ற தேவர்கள் இருந்ததையும் கூட அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் பாடுகிறார்கள், நீங்கள் அனைத்து தெய்வீக பண்புகளும் 16 ஸ்வர்க கலைகளும் நிரம்பியவர்களாக இருக்கின்றீர்கள். அப்படி இருந்தும் அங்கு ராவணன், கம்சன், ஜராசந்த் போன்றோரும் இருக்கிறார்கள் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். தூய்மையை கடைபிடியுங்கள் என அவர்களிடம் கூறும் பொழுது தேவர்களுக்குமே குழந்தைகள் இருந்தார்கள் என பதிலளிக்கிறார்கள். ஓ, ஆனால் நீங்கள் பாடுகின்றீர்கள், நீங்கள் அனைத்து தெய்வீக பண்புகளும் நிறைந்தவர்கள், முற்றிலும் விகாரமற்றவர்கள், எனவே அங்கு எவ்வாறு விகாரத்தின் கேள்விக்கு இடம் இருக்க முடியும்? விகாரமற்றவர்கள், எனவே அங்கு எவ்வாறு விகாரத்தின் கேள்விக்கு இடம் இருக்க முடியும்? விகாரமற்றவர்களாக ஆகுமாறு நீங்கள் அவர்களிடம் கூறும் பொழுது அவர்கள் பதில் அளிக்கிறார்கள், எவ்வாறு உலக ஜனத்தொகை விருத்தியடையும்? எவ்வாறு குழந்தைகள் பிறப்பார்கள்? அவர்கள் கோவிலில் புகழ் பாடுகிறார்கள், பின்னர் வீடு திரும்பியதும் அந்த புகழையும் கூட மறந்து விடுகிறார்கள். அதை நீங்களே சென்று பாருங்கள். அவர்களது வீடுகளுக்கு சென்று நீங்கள் விளங்கப்படுத்தினாலும் நீங்கள் கூறுவதை அவர்கள் கேட்பதில்லை. அவர்கள் கண்காட்சியில் கேட்டவை அனைத்தையும் அங்கேயே கைவிட்டு சென்று விட்டார்கள். தூய்மை ஆகுங்கள் என நீங்கள் அவர்களிடம் கூறுங்கள். அவர்கள் அதற்கு பதிலளிப்பார்கள், அற்புதம். ஆனால் இது இல்லாது எவ்வாறு உலகம் தொடர முடியும்? எவ்வாறு விகாரமற்ற உலகம் இயங்குகிறது என்பதை கூட அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. குழந்தைகளான நீங்கள் பாடலை கேட்டதுடன் சத்தியமும் செய்தீர்கள், நான் உங்களது ஸ்ரீமத்தை பின்பற்றுவேன். ஏனெனில் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதில் நன்மை உள்ளது. தந்தை கூறுகின்றார், ஸ்ரீமத்தை பின்பற்றுங்கள், இல்லாது விட்டால் மரணம் ஏற்படும். பின்னர் அனைத்து விஷயங்களும் நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட வேண்டும். நீங்கள் இந்த பாவங்களை செய்தீர்கள், நீங்கள் உங்களது சொந்த கட்டளைகளை பின்பற்றியதால் இதன் கரை ஒவ்வொரு கல்பத்திலும் இருக்கும். ஒருமுறை தோல்வியடைந்தால் மீண்டும் 2 அல்லது 3 வருடத்தில் கற்கலாம் என்றில்லை. இல்லை, நீங்கள் இப்பொழுது தோல்வியடைந்தால் ஒவ்வொரு கல்பத்திலும் நீங்கள் தோல்வியடைகின்றீர்கள். இதனாலேயே நீங்கள் பெருமளவு முயற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத்தை பின்பற்றுங்கள். உங்களுக்குள் எந்த அழுக்கும் இருக்கக்கூடாது. உங்கள் இதயத்தை தூய்மையாகவும் சுத்தமாகவும் வைத்துக் கொள்ளுங்கள். கண்ணாடியில் தனது முகத்தை பார்க்குமாறு நாரதருக்கு கூட கூறப்பட்டது. அப்பொழுது தான் ஒரு குரங்கை போன்று இருந்ததை அவர் பார்த்தார். அந்த உதாரணமே ஆகும். உங்களையே கேளுங்கள், எந்த அளவிற்கு நான் ஸ்ரீமத்தை பின்பற்றுகின்றேன்? எனது புத்தியின் யோகம் வெளியே அலைகிறதா? நான் ஷரீர உணர்வுடன் இல்லை அல்லவா, அவ்வாறு இருக்கின்றேனா? ஆத்ம உணர்வுடன் இருப்பவர்கள் தங்களை சேவையில் ஈடுபடுத்திக் கொண்டிருப்பார்கள். அனைத்தும் யோகத்திலேயே தங்கியுள்ளது. பாரதத்தின் யோகம் மிகவும் பிரபல்யமானது. அசரீரியான தந்தை அசரீரியான குழந்தைகளுக்கு மாத்திரமே விளங்கப்படுத்துகின்றார். இது இலகுவான ராஜயோகம் என அழைக்கப்படுகிறது. அசரீரியான தந்தையே இலகுவான ராஜயோகத்தை கற்பித்தார் என எழுதப்பட்டுள்ளது. அவர்கள் கிருஷ்ணரது பெயரை புகுத்தி உள்ளார்கள். நீங்கள் லக்ஷ்மி நாராயணன் போல் ஆக வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் தூய்மையாகவும் புண்ணிய ஆத்மாக்களாகவும் ஆக வேண்டும். பாவமென்ற கேள்விக்கே இடமில்லை. தந்தையின் நினைவில் நிலைத்திருந்து அவரது சேவையில் உங்களை ஈடுபடுத்துங்கள். நீங்கள் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெற விரும்பினால் நீங்கள் முயற்சி செய்வீர்கள். செய்ய மாட்டீர்களா? வீடுகளில் குடும்பத்துடன் வாழ்ந்து கொண்டே தாமரையை போல் தூய்மையாக இருப்பது சாத்தியமில்லை என்று சன்னியாசிகள் கூறுகிறார்கள். முழுமையடைவதிலிருந்து பல குழந்தைகள் தோல்வி அடைகிறார்கள். ஏனெனில் அவர்களால் நினைவு செய்வதில் நிலைத்திருக்க முடிவதில்லை. தந்தை இப்பொழுது உங்களுக்கு புராதன யோகத்தை கற்பிக்கின்றார். தந்தை கூறுகின்றார், நானே வந்து உங்களுக்கு யோகம் கற்பிக்கின்றேன். இப்பொழுது என்னை நினைவு செய்யுங்கள். நீங்கள் என்னிடம் வரவே வேண்டும். இதுவே நினைவு யாத்திரையாகும். உங்களது இனிய மௌன வீடாகும். பாரதவாசிகளாகிய நீங்கள் பாரதத்துக்கு சென்று உங்களது முழு ஆஸ்தியையும் பெறுவீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். தந்தை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார், உங்களது சத்தியத்தை நீங்கள் முழுமையாக நிறைவேற்றுங்கள். நீங்கள் ஏதாவது தவறு செய்தால் தந்தையிடம் மன்னிப்பு கேளுங்கள். பாருங்கள், இக்குழந்தை பாபாவிடம் விசேஷமாக ஒரு நாளை ஒதுக்கி மன்னிப்பு கேட்பதற்காகவே வந்திருக்கின்றார். அவர் சிறிய தவறொன்றையே செய்தார், ஆகையாலேயே இங்கு ஓடி வந்திருக்கின்றார். அவரது மனசாட்சி உறுத்தியதால் பாபாவிடம் நேரடியாகவே வந்து அனைத்தையும் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தார். அவருக்கு தந்தை மீது பெரும் மரியாதை உள்ளது. இதைவிட பெரும் பாவங்களை பல குழந்தைகள் செய்தாலும் அவர்கள் அவற்றை அறியாமலேயே இருக்கிறார்கள். தந்தை கூறுகின்றார், அற்புதமான குழந்தை, நீங்கள் மிகவும் சிறப்பானவர். நீங்கள் சிறிய தவற்றையே செய்திருந்தாலும் மன்னிப்பு கேட்பதற்காக நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். பாபா கூறுகின்றார், எப்பொழுதுமே உங்கள் தவறுகளை நீங்கள் பாபாவிடம் கூறி அதற்கு மன்னிப்பு கேளுங்கள். அவ்வாறு செய்யாது விட்டால் அந்த பாவம் அதிகரித்து நீங்கள் பின்னர் விழுந்து விடுவீர்கள். பிரதானமான விஷயமான யோகத்தினால் மாத்திரமே நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். இந்த யோகத்தில் பெருமளவு பின்னடைவு உள்ளது. இந்த ஞானம் இலகுவானது. அது ஒரு கதையை போன்றதாகும். 5000 வருடங்களுக்கு முன்னர் அது யாருடைய ராஜ்யமாக இருந்தது? எவ்வாறு அவர்கள் அதை ஆட்சி செய்தார்கள்? எவ்வளவு காலத்திற்கு அதை ஆட்சி செய்தார்கள்? ராஜ்யத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது எவ்வாறு விகாரங்களில் அகப்பட்டார்கள்? அவர்களை எவரும் வெற்றி கொள்ளவில்லை. அவர்கள் வைஷ்யர்களான பொழுதே அவர்களை வெற்றி கொண்டார்கள். ராவணன் அவர்களிடமிருந்து ராஜ்யத்தை அபகரித்துக் கொண்டான். நீங்கள் மீண்டும் ஒருமுறை ராவணனை வெற்றி கொண்டு உங்களது ராஜ்யத்தை மீளப் பெறுகின்றீர்கள். இது கூட மிக அரிதாகவே எவரது புத்தியிலும் பதிகின்றது. சிலர் முற்றிலும் நம்பிக்கைக்கு உரியவர்களாகவும் தந்தைக்கு கீழ்ப்படிவானவர்களாகவும் இருக்கிறார்கள். அஞ்ஞான பாதையிலும் கூட சிலர் நம்பிக்கை நிறைந்தவர்களாகவும் கீழ்ப்படிவானவராகவும் இருக்கிறார்கள். சில வேலைக்காரர்கள் மிக்க நம்பிக்கைக்கு உரியவர்கள். பலாயிரக்கணக்கான ரூபாய்கள் சிதறி கிடந்தாலும் அவர்கள் ஒரு ரூபாயை கூட எடுக்க மாட்டார்கள். அவர்கள் கூறுவார்கள், முதலாளி, நீங்கள் உங்கள் சாவியை விட்டுவிட்டு சென்று விட்டீர்கள். எனவே நான் அதை கவனமாக திருப்பி உங்களிடம் கொடுக்கின்றேன். இன்னமும் அவ்வாறானவர்கள் இப்பொழுதும் இருக்கிறார்கள். தந்தை தொடர்ந்தும் உங்களுக்கு மிக தெளிவாக விளங்கப்படுத்துகின்றார். அதனாலேயே கூறப்படுகிறது, சிலரால் மாலையின் மணியாக முடிவதில்லை. ஆகையினால் அவர்கள் அங்கு சென்று வேலைக்காரர்களாகவோ அல்லது பணிப்பெண்களாகவோ ஆகிறார்கள். அவர்கள் கற்காததால் நிச்சயமாக அவர்களது நிலைமை இவ்வாறாகிவிட்டது. அவர்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதில்லை. தந்தை விளங்கப்படுத்துகின்றார், யோகமே உங்களது இலக்காகும். மாயை உங்கள் மூக்கை முற்றிலுமாக பிடித்து உங்களை யோகம் செய்ய அனுமதிப்பதில்லை. யோகம் இருக்குமாயின் அவர்களால் மிக நன்றாக சேவை செய்ய முடியும். பாவத்தை பற்றிய பயம் இருக்கும். அந்த குழந்தை மிகவும் நல்லவர். நேர்மை இருப்பின் அவ்வாறானவர்களாகவே இருக்கும் அவரது அந்தஸ்து. சில நல்ல குழந்தைகளிலும் உயர்ந்ததாகும். சேவை செய்பவர்கள் எங்கேயாயினும் அகப்பட்டு கொள்கிறார்கள். அவர்கள் பாபாவிடம் எதையும் கூறுவதில்லை. அவர்கள் எதில் அகப்படுகின்றார்களோ அதை விட்டுவிட சொன்னாலும் அவர்கள் அதை செய்வதில்லை. பாடலில் அவர்கள் சத்தியம் செய்தார்கள், எது நடந்தாலும் பரவாயில்லை, மீண்டும் நான் அவ்வாறான தவற்றை செய்யவே மாட்டேன். சரீர உணர்வே பிரதானமாக உள்ளது. சரீர உணர்விலேயே நீங்கள் தவறுகள் செய்கின்றீர்கள். பலர் தவறு செய்வதனாலேயே நீங்கள் எச்சரிக்கப்படுகின்றீர்கள். உங்களுக்கு விளங்கப்படுத்துவதே தந்தையின் கடமையாகும். அவர் அவ்வாறு விளங்கப்படுத்தாது விட்டால் நீங்கள் கூறுவீர்கள், எங்களுக்கு இதை பற்றி எவருமே கூறவில்லை. அதன் அடிப்படையிலேயே கதை ஒன்றும் உள்ளது. தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே எச்சரிக்கையாக இருங்கள், இல்லாதுவிட்டால் பெருமளவு தண்டனையை அனுபவிக்க வேண்டும். பின்னர் கூறாதீர்கள், எங்களுக்கு இதை பற்றி ஏன் கூறவில்லை. பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு மிக தெளிவாக விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் சிறிய பாவம் ஒன்றை செய்தாலுமே அது பெருமளவு அதிகரிக்கிறது. அதன் பின்னர் தந்தையின் முன்னால் உங்களால் தலை நிமிர்ந்து நிற்க முடியாது. பொய் சொல்லாது, அதை ஒப்புக்கொண்டு தந்தையிடம் மன்னிப்பு கேளுங்கள். ஷிவ் பாபாவினால் உங்களை பார்க்க முடியாது என்று நினைத்து விடாதீர்கள். அறியாமை பாதையிலும் கூட அவர் அனைத்து விஷயங்களையும் அறிந்தவராக இருப்பதனாலேயே அவர் பாவ புண்ணியங்களுக்கான பலனை தருகின்றார் என்று கூறப்படுகிறது. அவர் உங்களுக்கு மிக தெளிவாக கூறுகின்றார், நீங்கள் பாவம் செய்தால் மிக கடுமையான தண்டனை இருக்கும். நீங்கள் தந்தையிடமிருந்து உங்களது ஆஸ்தியை பெறுவதற்கே இங்கு வந்திருக்கின்றீர்கள். அதற்கு பதிலாக உங்கள் காதுகள் இரண்டையும் அறுத்து கொள்ளாதீர்கள். அவர்கள் ஒன்றை கூறுகிறார்கள், ஆனால் வேறு எவரையோ நினைவு செய்கிறார்கள். தந்தையை நினைவு செய்யாதவர்களின் நிலைமை என்னவாகும்? தூய உணவு உண்ணுதல், உண்மை பேசுதல், எளிமையான ஆடைகளை அணிதல் போன்றவற்றையும் இக்காலத்தையே குறிக்கின்றன. தந்தை வந்து உங்களுக்கு கற்பிப்பதால் நீங்கள் அவரிடம் ஒவ்வொரு விஷயத்திலும் நேர்மையோடு இருக்க வேண்டும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று, நேர்மையுடன் தந்தையின் சேவையில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். முற்றிலும் நேர்மையாகவும் நம்பிக்கைக்கு உரியவர்களாகவும் இருங்கள். இறை குடும்பத்தின் மீது உண்மையான அன்பு கொண்டிருங்கள். இரண்டு, ஸ்ரீமத்துடன் உங்களது மனதின் சொந்த கட்டளைகளையோ அல்லது ராவணனது கட்டளைகளையோ கலக்காதீர்கள். தந்தையை தவிர எவருக்கும் உரியவர்கள் இல்லை என்ற உத்தரவாதத்தை உறுதியாக கொண்டிருங்கள். உங்கள் இதயத்தை தூய்மையாகவும் சுத்தமாகவும் ஆக்குங்கள். ஆசீர்வாதம், நீங்கள் ஓர் உலக உபகாரியாகி உங்களின் ஆன்மீக நறுமணத்தால் அனைவருக்கும் இறை செய்தியை வழங்குவீர்களாக. ஆன்மீகத்தின் சகல சக்திகளையும் கிரகியுங்கள். உங்களின் ஆன்மீக நறுமணம் இலகுவாக ஆத்மாக்கள் அனைவரையும் உங்களை நோக்கி கவரும். உங்களின் மனதின் சக்தியால் உங்களால் தமோபிரதான் ஜடப்பொருளை சத்தோபிரதானமாக மாற்றக்கூடியதாக இருப்பதனால் உங்களின் ஆன்மீக சக்தியை தந்தையின் பிரதான செய்தியை உங்களுக்கு முன்னால் வர முடியாத ஆத்மாக்களுக்கும் தொலைவிலிருந்தே வழங்குவதற்கு பயன்படுத்துங்கள். இந்த சூட்சுமமான பொறிமுறையை நீங்கள் துரிதமாக்கும் பொழுது பரிதவிக்கும் ஆத்மாக்கள் பலரும் உங்களிடமிருந்து ஏதாவது ஒன்றின் ஒரு துளியை கூட பெற்றுக் கொள்வார்கள். அப்பொழுது நீங்கள் உலக உபகாரி என்று அழைக்கப்படுவீர்கள். ஸ்லோகம், உங்களின் தூய மென்மையான எண்ணங்கள் உங்களுக்குள் வெளிப்படட்டும், அப்பொழுது வீணானவை இயல்பாகவே அமிழ்ந்துவிடும். அவ்யக்த இஷாரா, உங்கள் நம்பிக்கை என்ற அஸ்திவாரத்தை பலப்படுத்தி சதா பயமற்றவராகவும் கவலையற்றவராகவும் இருங்கள். எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை உங்களுக்கு முன்னால் வரும்பொழுதும் தந்தையை உங்களின் சகப்பாடி ஆக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் தனியாக இருப்பதை அனுபவம் செய்ய மாட்டீர்கள். ஆனால் உங்களுடன் ஏதாவது ஒரு விசேஷமான சக்தி இருப்பதை அனுபவம் செய்வீர்கள். எத்தனை புயல்கள் வந்தாலும் தந்தை உங்களுடன் இருக்கும் பொழுது அந்த புயல்கள் அனைத்தும் ஒரு பரிசாக மாறிவிடும். ஒரு வெற்றியாளர் ஆத்மாவாகி நம்பிக்கை உள்ள புத்திகளை கொண்டவர்கள் வெற்றியாளர்கள் என்ற பட்டத்தின் விழிப்புணர்வு சுரூபத்துடன் வெற்றி வருடத்தை கொண்டாடுங்கள். ஓம் சாந்தி.